அத்தியாயம் 9 அத்தியாய தலைப்பு மிக ரகசியமான அறிவு. பதம் 34 கடைசி ஸ்லோகம். மன்மனாபோ மத்பக்தோ மத்யாஜிமாம் நமஸ்குரு மாம் ஏதத்யதி வித்வைபம் ஆத்மானம் பராயணக. உனது மனதை எப்பொழுதும் என்னை பற்றி சிந்திப்பதிலேயே ஈடுபடுத்தி எனக்கு வந்தனை செய்து என்னை வழிபடுவாயாக. என்னில் ஆழ்மையாக ஈடுபட்டு நிச்சயமாக நீ என்னிடமே வருவாய். பொருரை, இந்த கலங்கப்பட்ட ஜட உலகத்தின் தலைகளிலிருந்து விடுபடுவதற்கான ஒரே வழி கிருஷ்ண உணர்வு என்பதை இங்கு தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. இந்த சமயங்களில் சில தகுதியற்ற கருத்துளையாளர்கள் சிலர் தவறாக இந்த பொருளினை எடுத்துரைக்கின்றார்கள். இங்கே கூறப்பட்டிருப்பது எல்லாம் அன்பு துண்டும் உள்முதற்கடவுளமான கிருஷ்ணருக்கு செலுத்தப்பட வேண்டியது என்பது துரதிருஷ்டவசமாக இந்த இடத்தில் சில கருத்துரையாளர்களால் சாத்தியமே இல்லாத ஒரு முறைக்கு வாசகர்களின் மனதினை திருப்புகின்றார்கள். கிருஷ்ணரின் மனதிற்கும் கிருஷ்ணருக்கும் எந்தவிதமான வேறுபாடும் இல்லை என்பதை இந்த சித்தறிவாளர்கள் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள். கிருஷ்ணர் ஒரு சாதாரணமான மனிதர் அல்ல, அவர் பரிபூர்ணமான உண்மை. அவரது உடல் மனம் எல்லாம் அவர் ஒன்றும் பூரணமே ஆவார். சைதன்ய சிரதாமதம் 5000 அத்தியாயம் ஆதி நிலையில் 49-48 வரையான பதங்களின் கருத்துரைகளின்படி பக்தி சிதானந்த சரஸ்வதியால் மேற்கோள் கூறப்பட்டிருக்கின்றது. கூர்ம புராணத்தின்படி தேக தேகி விதோயம் அனேஸ்வர வித்யரேக் வசித், அதாவது பரமபுருஷரான கிருஷ்ணருக்கும் அவரது உடலுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. இந்த கிருஷ்ண விஞ்ஞானத்தை அறியாததால் சில கருத்துரையாளர்கள் கிருஷ்ணரை மறைத்து அவரது வியக்தித்துவத்தை அவரது மனம் அல்லது உடலிருந்து பிரித்தி வளர்க்க முயற்சி செய்கின்றார்கள். அசுர இயல்பு கொண்ட சிலர் இருக்கின்றார்கள். அவர்கள் கிருஷ்ணனை பற்றி எண்ணுகின்றார்கள். ஆனால் அழுக்காருடன் கிருஷ்ணரின் மாமனான கம்சனைப் போல கம்சனும் எப்பொழுதும் கிருஷ்ணனை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் அவரை தனது விரோதியாக எண்ணினான். அவன் எப்பொழுதும் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தான். எப்பொழுது கிருஷ்ணன் வந்து தன்னை அழிப்பாரோ என்று நினைத்துக் கொண்டிருந்தான். இத்தகைய சிந்தனை நமக்கு உபயோகப்படாது. அன்பு தொண்டில் பிரேமத்துடன் ஒருவன் கிருஷ்ணனை பற்றி நினைக்க வேண்டும். இதுவே பக்தி ஆகும். இது சார்பான அபிவிருத்தி என்பது என்ன? அறிவை தக்க ஆசிரியரிடமிருந்து கற்பது என்பது. கிருஷ்ணரே முடிந்த கடவுள், அவரது உடல் ஜடமல்ல, நித்தியமானது, ஆனந்தமயமானது, அறிவு நிறைந்தது ஆகும். எனவே ஒருவன் தனது மனதை கிருஷ்ணரின் ஆதி உருவத்தில் நித்திய உருவத்தில் ஈடுபடுத்த வேண்டும். கிருஷ்ணரே முழுமுதல் கடவுள் இந்த இதயத்தில் உறுதி கொண்டு அதன் வழிபாட்டிற்காக ஈடுபட வேண்டும். இந்தியாவில் கிருஷ்ண வழிபாட்டுக்கான 1000 கிருஷ்ணருடைய ஆலயங்கள் இருக்கின்றன. இவற்றில் பக்தி தூண்டு ஆசைப்பட்டு வருகின்றது. இத்தகைய பயிற்சி செய்யப்படும் பொழுது ஒருவன் கிருஷ்ணருக்கு வந்தனை செய்ய வேண்டும். கிருஷ்ணனுடைய அர்ச்ச உருவத்தின் மீது தனது சிரத்தை பணிந்து மனம் உடல் செயல்கள் எல்லாவற்றையும் அவர் அன்பு தொண்டிலே ஈடுபடுத்த வேண்டும். மாறாமல் கிருஷ்ணரிலே ஆழ்ந்து ஈடுபடுவதற்கு இதுவே உயர்ந்த உணர்வாகும். கிருஷ்ண உணர்வு செயல்கள், பல நுழைவு செயல்கள், யோக பயிற்சி மற்றும் ஞான யோகத்திலிருந்து வேறுபட்டதாக பகவத்கீதையின் 7வது 8வது அத்தியாயத்தில் இறைவனது தூய்மையான பக்தி தொண்டை பகவான் விளக்கி இருக்கின்றார். முழுமையாக தூய்மை பெறாத சிலர் இறைவனின் பிற இயல்புகளால் கவரப்படலாம். அவர்கள் அருவ பிரம்மஜோதி இதயத்தை ஸ்தலமாக கொண்ட பரமாத்மா அல்லது தூய பக்தன் நேரடியாக பரமபுருஷ பகவானின் தூண்டில் ஈடுபடுகின்றான். தேவர்களின் வழிபாட்டில் ஈடுபட்டிருப்பவர்கள் யாரும் மிக அறிவில்லாதவர்களாகவே இருக்கின்றார்கள். ஏனெனில் பகவானுடைய பரம கருணையை அவர்கள் அடையும் சாத்தியமே இல்லை என்று ஒரு அழகான கவிதை கூறுகின்றது. துவக்கத்தில் சில சமயம் தன்னுடைய தகுதி நிலையிலிருந்து ஒரு பக்தன் இழியலாம். ஆனால் மற்ற எல்லா தத்துவ ஞானிகள் யோகிகள் இவர்களிலும் அவன் உயர்ந்தவனாகவே கருதப்பட வேண்டும். கிருஷ்ண உணர்விலேயே சதா சர்வகாலமும் ஈடுபட்டு இருப்பவன் பக்குவமான புனிதமானவனாக கருதப்பட வேண்டும். தற்காலிகமான அவனது பக்தியற்ற செயல்கள் விரைவிலேயே குறைந்து எழுந்து ஐயமின்றி முழு பக்குவத்தில் அவன் வெகு விரைவிலே நிறைவேறுகின்றான். பரமபுருஷ பகவான் தனது தூய பக்தர்களை மிக கருத்துடன் கவனிப்பதால் தூய பக்தர்களுக்கு இனியும் வாய்ப்பே இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. எனவே எந்த அறிவுள்ள மனிதனும் இந்த கிருஷ்ண உணர்வு பாறையை நேரடியாக ஏற்று இந்த ஜட உலகில் ஆனந்தமாக வாழ வேண்டும். வெகு விரைவில் அவன் கிருஷ்ணரின் பரம கருணைக்கு பாத்திரமாக மாறுவான். ஓமம் ஞான குமராந்திஷ்ய ஞான ஜனசலாகியா சக்ஸுலின் மில்லம் என தஸ்மே ஸ்ரீ குருவே நமக. ஸ்ரீமத் பகவத்கீதையின்படி இந்த பௌதிகமான ஜட உலகத்தின் கலங்கங்களில் இருந்து விடுபட்டு மோட்சமடைவதற்கு முக்தி அடைவதற்கு இந்த அத்தியாயத்தில் நேரடியான முறை, அடிப்படையான முறை, அந்த ஒரே முறை இந்த பத்தியத்தில் இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ண பக்தி. கிருஷ்ண உணர்வு என்றால் என்ன அப்படின்னு சொல்லி ஸ்ரீல பிரபாகரிடம் ஒரு முறை ஒரு அமெரிக்கர் கேள்வி கேட்ட பொழுது ஸ்ரீல பிரபாகர் அளித்த அடிப்படையான பதில், எப்பொழுதும் கிருஷ்ணரை பற்றியே உணர்வு உடையவனாக இருப்பது. நம்முடைய உடலில் உயிர் இருக்கக்கூடியவரை நாம் ஏதாவது ஒரு உணர்வு உடையவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பசியை பற்றி, சாப்பாட்டை பற்றி, அல்லது நம்முடைய வீட்டை பற்றி, நம்முடைய உடையை பற்றி, நம்முடைய இனத்தை பற்றி, நம்முடைய ஜாதியை பற்றி, நம்முடைய மதத்தை பற்றி, அல்லது தட்பவெப்ப நிலையை பற்றி ஏதாவது ஒரு உணர்வுடையவராகத்தான் இருக்கிறோம். என்னது உணர்வு அப்படிங்கிறது வந்து உயிருடைய இயல்பான தன்மை. எப்படி நீரோட்டம் என்பது வந்து நீருடைய தன்மையோ, காரம் என்பது மிளகாயுடைய தன்மையோ, இனிப்பு என்பது வந்து சீனியுடைய தன்மையோ சர்க்கரையுடைய தன்மையோ, அதுபோல உணர்வு என்பது வந்து நம்முடைய உயிருடைய தன்மை. ஏதாவது உணர்வுடையவராக நம்ம இருக்கிறோம், ஆனால் அந்த உணர்வு எப்பொழுதும் என்ன உணர்வு உடையவனாக இருக்கணும், கிருஷ்ண உணர்வு உடையவனாக வந்து நம்ம இருக்கணும். அதான் உண்மையான உணர்வு, கிருஷ்ண பக்தி. அந்த கிருஷ்ண உணர்வு உடையவனாக ஒரு மனிதன் எப்பொழுதும் சதா சர்வகாலமும் இருக்கும் பொழுது மரண நேரத்தில் வந்து இந்த பௌதிகமான கலங்குகளிலிருந்து விடுபட்டு உடனே பகவானுடைய வைகுண்டத்துக்கு, ஆன்மீக உலகத்துக்கு போறதற்கு தகுதி உடையவனாக வந்து மாறுகிறான். அல்ல, ஸ்ரீமத் பகவத்கீதையின் படி அதனுடைய பகவத்கீதையின் குறிக்கோள் அல்லது உபதேசம் கடமையை செய் பலனை எதிர்பாரா என்பது கிடையாது. அது சாதாரணமான வெளிப்புறமான முறையில் பகவத்கீதையை படித்த சில உரை ஆசிரியரால் சொல்லப்பட்ட கருத்து, கடமையை செய் பலனை எதிர்பாராது என்பது. அல்லது யோகம் செய் என்பதும் ஸ்ரீமத் பகவத்கீதையின் உபதேசம் கிடையாது. அல்லது ஞானத்தை அடைவதற்கு முயற்சி செய், அதுவும் பகவத்கீதையின் உபதேசம் கிடையாது. பகவத்கீதையின் இறுதியான உபதேசம், ஒவ்வொரு மனிதனும் எப்பொழுதும் கிருஷ்ண உணர்வு உடையவனாக, கிருஷ்ண பக்தி உடையவனாக இருக்கணும் அப்படிங்கிறது. இப்ப கிருஷ்ண உணர்வு உடையவனாக இருக்கிறது பகவான் வேறு விதமாக சொல்கிறார், மன்மனாபோ மத் பக்தோ. எப்பொழுதும் உன்னுடைய மனதை வந்து என்ன பத்தியே நினைச்சுக்கிட்டு அப்படிங்கிறார். எப்போ ஒரு மனிதனை பத்தி நம்ம எப்பொழுதும் நினைச்சு கொண்டே இருக்க முடியும்? ஒரு மனிதரை எப்பவும் சதா சர்வகாலமும் நம்ம நினைக்கணும். உறங்கக்கூடிய நேரத்திலையும், வெளிச்சிருக்கக்கூடிய நேரத்திலையும், உண்ணக்கூடிய நேரத்திலையும், வேலை செய்யக்கூடிய நேரத்திலையும், எல்லா நேரமும் அவரை பத்தியே நினைச்சிட்டு இருக்கணும். ஆசைப்படக்கூடிய நேரத்திலையும், கோபப்படக்கூடிய நேரத்திலையும், பற்றுதல் வைக்கக்கூடிய நேரத்திலையும், விரக்தி வரக்கூடிய நேரத்திலையும், எல்லா நேரத்திலையும் ஒரு மனிதரை பத்தி எப்பவுமே நினைச்சுட்டே இருக்கணும். எப்ப நம்மளால நினைக்க முடியும்? அந்த மனிதர் மேல உண்மையிலே நம்ம வந்து மிக ஆழ்ந்த அன்பு வைத்திருந்தோம்னா நினைக்க முடியும். இப்ப கிருஷ்ணர் மேலே உண்மையிலேயே அந்த ஆழமான நிலையான நித்தியமான அன்பு வந்து நம்ம வளர்க்காத பட்சத்திற்கு வந்து கிருஷ்ணரை வந்து எப்பவும் மனதில் நினைக்கக்கூடியது வந்து சாத்தியமான காரியம் அல்ல. ஒருவேளை எளிதான காரியமா தோணுது, கிருஷ்ண பக்தி தான் அவ்வளவு எளிதான காரியம், கிருஷ்ணரை பத்தி எப்பவும் நினைச்சிட்டு இருக்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையிலே கிருஷ்ண பத்தி எப்பொழுதும் நம்மளால நினைக்க முடியுதா? நம்மளால முடியல, முடியாது. மிகப்பெரிய பரமஹம்சரால கூட முடியாது. காரணம், கிருஷ்ணர் மேல உண்மையிலே ஆழமான அன்ப பிரேமையை வளர்க்காத பட்சத்திற்கு வந்து கிருஷ்ணரே எப்பொழுதும் நினைத்திருக்க கூடியதுங்க வந்து சாத்தியமான காரியம் அல்ல. நமக்கு கிருஷ்ணர் மேல எந்த அளவுக்கு ஞாபகம் வருது? சாயங்காலம் மழை வருது, மழை வந்த உடனே நீருண்ட கருமேகங்கள் வருது, நமக்கு அந்த நேரத்துல என்ன வருது? மழை வந்த உடனே வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கணும்னு தோணுது. அது வெளியில ஏதாவது துணி எடுத்திருந்தாக்க காஞ்சி வீட்டுல கொண்டு போடணும்னு தோணுது. அது மேல வந்து ஏதாவது பொருட்கள் வீட்டுல மாடியில இருந்தா மிளகு வச்சால் அல்லது வந்து மாங்காய் தொடுக்கிறதா எடுத்து கொண்டா வைக்கணும்னு தோணுது. வேற என்ன நமக்கு என்ன தோணுது? நல்ல ரொம்ப காலம் கழிச்சு மழை வருது, வேலூர்ல கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும்னு தோணுது. ஆனா உண்மையில என்ன தோணணும்? கிருஷ்ணரை தான் நம்மளால தர்சனம் பண்ண முடியல. உண்மையில இந்த கருணையில நேர மகத்தையா பார்ப்போம், அது கிருஷ்ணனுடைய கலர்னு நமக்கு தோணணும். அதான் உண்மையான கிருஷ்ண உணர்வுங்கிறது. வேற யாருக்குமே இந்த இடம் வரல, உண்மையில அந்த உணர்வு வரணும். அதான் கிருஷ்ண உணர்வுங்கிறது. நமக்கு வாழ்க்கையில ஒரு நேரம் ஒரு சில கஷ்டம் வருது, ரொம்ப கஷ்டம் வருது, அந்த நேரம் நமக்கு என்ன தோணணும்? உண்மையிலே நான் வந்து மிகப்பெரிய தகுதி இல்லாத வைஷ்ணவன், உண்மையிலே மிகப்பெரிய பாவி. கிருஷ்ணன் வந்து தகுதியோட வந்து எனக்கு வந்து எந்த அளவுக்கு கஷ்டம் கொடுத்துருக்கிறார்? மிக குறைந்த அளவுக்கு தான் கஷ்டம் கொடுத்துருக்கிறார். உண்மையினா எனக்கு மிகப்பெரிய அளவுக்கு கஷ்டம் வரணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும். காலையில நம்ம வந்துருச்ச உடனே சூரியனை பாக்குறோம், உடனே என்ன எண்ணம் வரணும்? சூரியனே ரொம்ப பேர் பாக்கல இப்ப இந்த காலத்துல, அதுக்கப்புறம் எந்திரிக்கிறோம், சூரிய உதயத்தை பாக்குறோம், நமக்கு என்ன எண்ணம் வரணும் பாருங்க. நம்ம எந்த அளவுக்கு இந்தியாவில பிறந்தவங்களே வந்து ஆன்மீக அறிவில்லாதவர்களா இருக்கிறோம், என்ன எண்ணம் வரணும் நமக்கு காலையில பிறந்தவொடனே? என்ன உணர்வு வரணும்? கிருஷ்ணருடைய கண்கள், இரண்டு நேத்திரங்கள் வந்து சாஸ்திரத்தின்படி எதுக்கு ஒப்பாக கருதப்படுது? சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சமமாக கருதப்படுது. கிருஷ்ணருடைய கண் பார்வை மூலமாக நமக்கு வந்து ஒளியை கொடுக்கிறாருங்க. என்ன வரணும்? இன்னொரு உணர்வு என்ன வரணும் அப்படின்னாக்க வந்து, தினசரி காலையில சூரியன் உதிக்கிறான், மேத்துல போய் மறைஞ்சிருதான். இந்த ஒவ்வொரு நாளிலும் வந்து என்னுடைய ஆயுள்ல வந்து இந்த மனித பிறவியில வந்து ஒவ்வொரு நாளும் வந்து என்ன பண்ணப்படுது? இழக்கப்படுது, குறையுது. ஆனா மீண்டும் இந்த சூரிய உரையும் வருவதற்கு முன்னால வந்து இந்த நாளை வந்து என்ன பண்ணணும்? சரியான முறையில வந்து கிருஷ்ண பக்தியை வந்து அடைவதற்காக இந்த மனித பிறவியை வந்து நான் என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும், முயற்சி செய்யணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் வந்து மன்மனாவோ மத் பக்தோ, நம்ம கிருஷ்ண உணர்வுடையவனாக இருக்கணும். நம்முடைய பூந்தோட்டத்துக்கு போறோம், பூக்களை பார்க்கறோம், பூக்களை பார்த்த உடனே என்ன பண்ண வேணும்? இந்த பொருட்களை வந்து கிருஷ்ணனுக்கு கொடுத்தா எந்த அளவுக்கு நல்லா இருக்கும். வெளியில போறோம், மார்க்கெட்ல பாக்குறோம், மாம்பழ சீசன், மாம்பழ எக்கச்சக்கம் பாக்குறோம், உடனே என்ன என்ன வரணும்? புதுசாக வந்த மாமலம் முதமுறை யாருக்கு கொடுக்கணும்? பகவான் கிருஷ்ணருக்கு கொடுக்கணும். இதுதான் கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ணன் மேல உள்ள அன்பு. இந்த அன்பை மட்டும் நீ வளர்த்தி பண்ணாலே போதும், மற்றபடி உலகத்துல பெரிய எந்த விஷயம் நீ செய்ய வேண்டாங்கிறார் பகவான். ஞானம் வேண்டாம், யோகம் வேண்டாம், தபஸ் வேண்டாம், பிரம்மச்சாரியாக மாறலாம், சன்னியாசியாக மாறலாம், எந்த பெரிய விதமான தகுதி எதுவுமே தேவையில்ல. இந்த எளிய அன்பை இருந்தால வளர்த்தி வளர்த்து செய்ய விருத்தி செய்கிறார் பகவான் கிருஷ்ணர். ஆனா துரதிருஷ்டவசமாக அந்த விஷயத்தை நம்ம வளர்க்க மாட்டோம். ஆனா அந்த ஒரு விஷயத்தை நீ வளர்த்தாலே போதும், மற்ற எல்லா விதமான பலனும், வேதத்தின் எல்லா விதமான பலனும், தபத்தின் எல்லா விதமான பலனும், ஞானத்தின் எல்லா விதமான பலனும், யோகத்தின் எல்லா விதமான உனக்கு கிடைச்சிருது. காரணம், இறுதியில வந்து அந்த இறுதியான உத்தம புருஷன் மேல அவரை நீ சந்தோஷப்படுத்திடுற, அவருடைய அன்புக்கு பரிபாலனையாக நீ வந்து பாக்கியவானாக நீயும் மாறிடுற. ஏன்னா கிருஷ்ணர் மேல நீ அன்பு செலுத்தும் பொழுது கிருஷ்ணர் என்ன பண்றார், உன் மேல வந்து அதிகமான முறையில வந்து அன்பு செலுத்த ஆரம்பிக்கிறார். காரணம், பகவான் வந்து பக்த வட்சல, பக்தர்களுக்கு மிக 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 பிரியமானவர். இப்ப இந்த பகவத்கீதை இந்த ஸ்லோகத்தை வந்து பக்தர்கள் அல்லாத சாதாரணமான மனிதர்கள் வந்து அதற்கு உரை எழுதும் பொழுது பகவான் பகவத்கீதையில முதலே வந்து எச்சரிக்கை செய்கிறார். இந்த பகவத்கீதையை வந்து பக்தர்கள் அல்லாதவர்கள் யாருமே வந்து உரையை வந்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணவே கூடாது. பகவத்கீதைக்கு உபன்யாசம் வந்து வைஷ்ணவனை தவிர வேற யாருமே பண்ணக்கூடாதுங்கிறார் பகவான். ஏவம் பரம்பரா பிராப்தம் இவம் ராஜரிசியே விது. இந்த பகவத்கீதையை நான் பக்தர்களுடைய சம்பிரதாயத்துல கற்றுக் கொடுக்குறேன். இந்த பகவத்கீதையை வந்து பக்தர்கள் மட்டும்தான் மக்களுக்கு உபன்யாசம் பண்ணி கொடுக்கணும்ங்கிறார். காரணம், பக்தர்கள் அல்லாதவர்கள் வந்து பகவத்கீதையை புரிந்து கொள்ளவே முடியாதுங்கிறார் பகவான். பக்தர்களாளர்கள் பகவத்கீதையை புரியாத பட்சத்திற்கு வந்து அவங்க பகவத்கீதையை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோன்னு சொல்லி வெளிப்படையான முறையில வந்து வேஷம் போடக்கூடிய நேரத்துல பகவத்கீதையோட உண்மையான கருத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு பதிலாக தவறான கருத்தை கற்றுக் கொடுத்துருவாங்க. உதாரணமாக, இந்தியாவின் தேச தந்தையாக கருதப்பட்ட மகாத்மா காந்தி கிருஷ்ணனுடைய பக்தர் அல்ல, மிக உயர்ந்த மனிதன், ஆனா கிருஷ்ணனுடைய பக்தர் அல்ல. அவர் வாழ்க்கை ஃபுல்லா கையில பகவத்கீதையை வைத்திருந்த பொழுதிலும் பகவத்கீதையின் இந்த கருத்தை, ஒவ்வொரு ஜீவாத்மாவும் ஒவ்வொரு மனிதனும் வைஷ்ணவனாக மாறணும், கிருஷ்ணனுடைய பக்தனாக மாறணுங்கிற கருத்தை வந்து வாழ்க்கையில் ஒரு பொழுதும் வந்து என்ன கிடையாது, போதிச்சதே கிடையாது. காரணம், பக்தர்கள் அல்லாதவர்கள் இந்த ஸ்லோகத்தை புரியவே முடியாது, பகவத்கீதையின் இந்த கருத்தை புரியவே முடியாது. அல்ல, பக்தர்கள் அல்லாத சாதாரணமான மாயாவாதிகளும் சாதாரணமான அசம்பிரதாய சன்னியாசிகளும் பகவத்கீதை இந்த ஸ்லோகத்தை படிக்கும்பொழுது அவங்க பகவத்கீதை ஸ்லோகத்தை தங்களுடைய மன கருத்துக்கு கற்பனைக்கு ஏற்ப வேற மாதிரி மாத்துறாங்க. எப்படி மாத்துறாங்கன்னா, கிருஷ்ணன் சொல்றார், மன்மனாபோ மத்பக்தோ, என்னையே பற்றி இப்பவும் நின, எனக்கே நீ பூஜை பண்ணு, எனக்கே நீ நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு பகவான் சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல கிருஷ்ணர் தன்னை சொல்லல, கிருஷ்ணன் என்ன சொல்றார், தனக்கு உள்ள ஒரு ஆத்மாவை பத்தி சொல்றார். இப்ப நம்மளை பொறுத்தவரைக்கும் நம்மகிட்ட இரண்டு விதமான வஸ்துக்கள் இருக்கு. இந்த உடல் ஒண்ணு இருக்கு, இந்த உடல் உள்ள உண்மையான நான் இருக்கிறேன், நபர் இருக்கிறேன். என்னுடைய உடல் வந்து வெளியில வேற ஒரு உடல் இருக்கு, பௌதீகமான ஒரு உடல் இருக்கு. ஒரு தமிழனுடைய உடலோ, அது ஒரு ஆங்கிலேயருடைய உடலோ, ஒரு இந்தியனுடைய உடலோ, ஒரு ஆப்பிரிக்காக்காரருடைய உடலோ, ஒரு நாயுடைய உடலோ, பேயுடைய உடலோ எனக்கு இருக்கு. வெளியில ஒரு உடல் இருக்கு, இந்த உடல் உள்ளுக்கு உண்மையான நான் நபர் இருக்கிறேன், ஜீவாத்மா இருக்கிறேன். இப்ப மரணம் அடையக்கூடிய நேரத்துல இந்த உடலை நான் தவிர்த்துட்டு என்னுடைய கர்மத்துக்கு ஏற்ப இந்த பௌதிக உலகத்துல 84 லட்சம் விதமான பிறவிகள்ல ஏதோ ஒரு பிறவிகளில் போய் பெறப்படுகிறேன். அது பல கோடிக்கணக்கான வருடங்களாக மீண்டும் மீண்டும் பிறந்து 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 இறந்து இறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த பௌதிக உலகத்துல புலன் இன்பத்திற்காக விதவிதமான ஜீவராசிகள்ல விதவிதமான புலன் இன்பத்தை அனுபவிச்சு கஷ்டப்பட்டு இருக்கிறேன் சிற்றின்பத்திற்காக. அப்போ இந்த சாதாரணமான பகவத்கீதையை புரியக்கூடிய நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பகவத்கீதையை சொல்லக்கூடிய கிருஷ்ணன் ஒன்ன மாதிரி நம்மள மாதிரி நினைக்கிறாங்க. அவருக்கும் ஒரு சாதாரணமான உடல் தான் இருக்கு. அதனாலதான் பகவான் என்ன சொல்லாரு, நீ என்ன சரணடைன்னு சொல்லும் இந்த கிருஷ்ண உருவத்தை சொல்லாம கிருஷ்ணன் உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆளை வந்து சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி சொல்லக்கூடிய அந்த நபர்கள் வந்து கருத்துரையாளர்கள் வந்து இருக்கையிலே மிகப்பெரிய முட்டாள்கள். காரணம், கிருஷ்ணருக்கும் உனக்கும் வந்து கடலுக்கும் சாதாரண தண்ணிக்கும் அல்லது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. காரணம், கிருஷ்ணனுடைய உடல் உன்னுடைய உடல் மாதிரி பௌதிகமான உடலே அல்ல. கிருஷ்ணர் உன்ன மாதிரி வந்து உடலை மாத்த போறதே கிடையாது. கிருஷ்ணனுடைய உடலுக்கும் கிருஷ்ணனுடைய உடலுக்கும் உள்ள ஆத்மாவுக்கும் உள்ளுக்கு எந்த விதமான வித்தியாசமே கிடையாது. காரணம், கிருஷ்ணனுடைய மொத்த உடலே சச்சித்தானந்தம், ஆனந்தமயமானது, சச்சித்தானந்தமானது, ஆன்மீகமானது. அவருடைய உடல் பௌதிகமே கிடையாது. அதனாலதான் கிருஷ்ணன் வந்து 125 வயதாங்க அவர்கள் வந்து வாழ்ந்தாலும் கூட இந்த பௌதிக உலகத்துல அவருடைய உடல் வந்து 125 வயதுலையும் எப்படிதான் தோணுச்சு, 16 வயது உள்ள இளைஞனுடைய உடலை போலதான் கிருஷ்ணனுடைய உடல் தோணுச்சே தவிர அவர் 125 வயசுக்காரன் மாதிரி முடி வந்து நரைச்சு போயோ பல்லு வந்து விழுந்தோ அவருடைய உடல் வந்து தோணல. காரணம், 16 வயது உடல் மாதிரிதான் கிருஷ்ணனுடைய உடல் எப்பவும் இளமையா தான் இருக்கு. அவருடைய உடலுக்கும் அவருடைய ஆத்மாவுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அதனாலதான் பகவத்கீதை வந்து மிக மிக உயர்ந்த நூலாக வந்து கருதப்படுது. பகவான் கிருஷ்ணன் நம்மள மாதிரி ஒரு சாதாரணமான மனிதனாக்க இந்த பகவத்கீதையை வந்து ஒரு ஒப்பறிவுள்ளார உயர்ந்த நூலாக கருத வேண்டிய அவசியமே வந்து இல்லை. எதனால பகவத்கீதை உலகத்தில் உள்ள எல்லா நூல்களையும் மிக ஒப்பற்ற மிக உயர்ந்த நூலாக கருதப்படுது, காரணம், பகவத்கீதை கூறிய அந்த நபர் வந்து நம்மளை போல சாதாரணமான உடலுக்கும் உயிருக்கும் வித்தியாசம் உள்ள சிற்றறிவு படைத்த புலன்ப அறிவுள்ள ஒரு சாதாரணமான நபர் அல்ல. இதற்கு மேல வந்து ஆன்மீகமான உடலை உடைய எல்லாவித ஞானத்திற்கும் காரணமான அந்த முழு முதல் கடவுள் உத்தம புருஷ பகவான் வந்து கிருஷ்ணன் என்ற பகவத்கீதையை சொல்வதன் மூலமாகத்தான் பகவத்கீதை வந்து உலகத்திலே எல்லா விதமான நூல்களையும் வந்து உயர்ந்த நூலாக வந்து கருதப்படுது. இன்னைக்கு 5000 வருடங்களாக வந்து உலகத்திலேயே மிக அறிவுள்ள நூல், உத்தமமான நூல், ஞானத்தின் இறுதியான கட்டம் வந்து எதுலதான் நம்ம சொல்றோம், பகவத்கீதை தான் சொல்றேன். கடந்த 5000 வருடங்களாக, அது மட்டுமில்ல உண்மையில கடந்த 5000 வருடங்களாக இல்ல, பகவான் பகவத்கீதையின் வரலாற்றை பற்றி சொல்றார். பல கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாக இமம்வஸ்வதேகம் புரத்தவான் அகம் அவியம், இந்த பகவத்கீதையை வந்து நான் யாருக்கு பதிச்சுங்கிறார், சூரிய பகவானுக்கு பதிச்சுங்கிறார். இப்ப பகவத்கீதை வந்து மனித சமுதாயத்தில் வரும் 5000 வருடங்களாக இல்ல, கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான வருடங்களாக வந்து புகழ் பெற்ற நூலாக வந்திருக்கு. காரணம் வந்து பகவத்கீதையோட அறிவு வந்து நித்தியமானது, அதை கூறிய நபர் வந்து நித்தியமானவர், அவருக்கு நம்ம மாதிரி அவர்களுடைய உடலுக்கும் அவருக்கும் வித்தியாசம் இல்லை. அப்ப பகவான் சொன்னார், மன்மனாவோ மத் பக்தோ, என்னை நீ வணங்கி என்னை நமஸ்காரம் பண்ணும்போது நம்ம எந்த விதமான பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அந்த நம்ம முன்னணிக்கக்கூடிய கிருஷ்ணர் எந்த பகவத்கீதையை சொன்னாரோ, எந்த உருவத்துல பகவத்கீதையை அர்ஜுனனுக்கு சொல்லாரோ, எந்த இரண்டு கை ரூபத்துல சியாமசுந்தர உருவத்துல வந்து அவர் பகவத்கீதையை சொல்லாரோ, அந்த நபரை வந்து என்ன பண்ண வேண்டியது, இரடியான முறையில வந்து வழிபட வேண்டியது. காரணம் பகவத்கீதை இறுதியான உபதேசம் வந்து அதுதான். இப்ப பகவானுக்கு அன்பு சொல்ல ஆரம்பிக்கிறோம். அந்த அன்பு வந்து ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் இயல்பாகவும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். காரணம் நம்ம எல்லாருமே கிருஷ்ணருடைய குழந்தைகள், குழந்தைகளுக்கு அப்பா மேல இயல்பாகவே பாசம் வேணும், அம்மா மேல பாசம் இயல்பாகவே இருக்கு. இருப்பினும் பௌதிக உலகத்தில் துரதிருஷ்டவசமாக தற்போதைய நம்முடைய சூழ்நிலையில வந்து மாயை இந்த திரையால் நம்ம கவரப்பட்டிருப்பதன் காரணமாக, சுற்றின்ப வேட்கை உடையவராக இருப்பதனால, புலனின்பத்தில் ஆசை உள்ளவர்கள் என்பதன் காரணமாக, இப்போ அந்த நம்முடைய கிருஷ்ண உணர்வு வந்து நீர் பூத்த நெருப்பு மாதிரி இருக்குது. நெருப்பு உள்ளுக்கு இருக்கு, ஆனா மேல என்ன இருக்கு, சாம்பல் இருக்கு. கிருஷ்ண உணர்வு இருக்கு நமக்கு, கிருஷ்ண பக்தி இருக்கு, இருந்தாலும் இந்த வெளியில வந்து மாயை வந்து நம்மளுடைய இதயத்தை வந்து கவர்ந்திருப்பதனால நமக்கு ஒவ்வொரு நேரமும் வந்து கிருஷ்ண உணர்வு வந்தாலும் கூட அதுக்கு மாறாக வந்து இந்த விஷயங்கள்லாம் நம்ம அனுபவிச்சா எப்படி இருக்கும், இந்த உலகத்துல நம்ம சந்தோஷமா ஜாலியா இருந்தா எப்படி இருக்கும், எதுக்கு போய் கஷ்டப்பட்டு கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணுமேங்கிற எண்ணம் வந்து நமக்கு வருது. நேர் எது மாறான விபரீதமான எண்ணம் வந்து வருது. இப்ப மீண்டும் அந்த கிருஷ்ண உணர்வை உண்டு பண்ணுவதற்காக தான் நம்ம இந்த சாதனா பக்தியை வச்சிருக்கிறோம். இந்த சாதனா பக்தியில 9 விதமான பக்தி செய்யக்கூடிய முறைகள் இருக்கு. சிரவணம், அதுல கிருஷ்ணரை பத்தி வைஷ்ணவர்களோட வாயிலிருந்து நிறையான மீண்டும் மீண்டும் கேட்கிறோம். கீர்த்தனம், கிருஷ்ணரை பத்தி பேச ஆரம்பிக்கிறோம், கிருஷ்ணரை பத்தி பஜனை பண்றோம், அவருடைய நாமங்களை அவருடைய புகழ்களை ராமாயணம் மூலமாகவோ மகாபாரதம் மூலமாகவோ பகவத்கீதை மூலமாகவோ ஸ்ரீமத் பாகவதம் மூலமாகவோ. வந்தனம், கிருஷ்ணரை வந்து பலவிதமான ஸ்துதிகள் மூலமாகவும் நம்ம ஸ்துதி பண்றோம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், பிரம்மாவுடைய ஸ்துதிகள், குந்தி மகாராணியுடைய ஸ்துதிகள், ஆழ்வார்களுடைய பாராயணங்கள் எல்லாம் மூலமா ஸ்துதி பண்றோம். சிரவணம், கீர்த்தனம், சுமரணம், கிருஷ்ணரை பத்தி எப்பவுமே நினைக்க பழகிறோம். வந்தனம், கிருஷ்ணரை பத்தி ஸ்துதி பண்றோம். அர்ச்சனம், கிருஷ்ணருக்கு பூஜை செய்து பழகிறோம். பாத சேவனம், கிருஷ்ணருக்கும் வைஷ்ணவருக்கும் சேவை செய்து பழகிறோம். ஆத்ம நிவேதனம், நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய மனம், புத்தி, நம்முடைய அறிவு, நம்முடைய நேரம், நம்முடைய செல்வம், நம்முடைய வாழ்க்கை அனைத்தையுமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய சேவைக்காக வந்து என்ன பண்றோம், முழுக்க வந்து அர்ப்பணம் செய்கிறோம். இந்த 9 விதமான சேவைகளையும் நம்ம செய்யக்கூடிய நேரத்துல சிறிது சிறிதாக வந்து நம்மளுடைய மனதுல வந்து பௌதிகமான பொருட்களை நினைக்கிறத விட்டுட்டு மீண்டும் யாரை பத்தி நினைக்க ஆரம்பிக்கிறோம், கிருஷ்ணரை பத்தி நினைக்க ஆரம்பிக்கிறோம். இப்ப ஸ்ரீல புரோபால் சொல்றார், அந்த மாதிரி கிருஷ்ணரை பத்தி நினைக்கக்கூடிய நேரத்துல 2 விதமான மீண்டும் கிருஷ்ணர் 2 விதமான முறையில நினைக்கலாம். ஒன்னு அனுகூலமான முறையில, இன்னொன்னு பிரதிகூலமான முறையில. அனுகூலமான முறையில முதல்ல நம்ம இஸ்கான்ல வந்தோடனே கத்துக் கொடுக்குற கிருஷ்ணரை பத்தி நினைக்கிறதுக்கு முதல் முறை வந்து ஹரே கிருஷ்ண மந்திரத்தை வந்து ஜபம் செய்யணும் அப்படிங்கிறோம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. நினைக்கும் போது என்ன ஜபம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, நம்ம அறியாம கிருஷ்ண பத்தி நினைக்கிறோம். சில பேர் நினைக்கிறாங்க என்ன கிருஷ்ணை பத்தி நினைக்கணும்னு சொல்லும்போது எதுக்கு இஸ்கான்ல கிருஷ்ணரை பத்தி ஜபம் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ஜபம் பண்ணும்போது உண்மையிலே என்ன பண்றோம், கிருஷ்ணரை பத்தி நினைக்கிறோம். நம்மளே நினைக்கலாம், ஜபம் பண்ணும்போது நம்ம அறியாம நம்மளுடைய மனதில் வேற என்ன வந்துச்சுன்னா என்ன பண்ணிருந்தோம், நம்ம அறியாம வந்து ஜபம் பண்றதை வந்து நிப்பாட்டிருந்தோம். நம்மளுடைய கை வந்து விரல் வந்து அப்படி நின்றுது. நம்ம ஜபம் பண்ணிக்கிட்டே போற ரோட்ல ஒரு கார் போகுது, இந்த கார் எவ்வளவு அழகா இருக்கு, நம்மளுடைய வீட்டுல இந்த கார் வச்சிருந்தவங்க நல்லா இருக்கும் நினைக்கும், நம்ம அறியாம நம்ம ஜபம் பண்றதை வந்து விட்டுறோம். ஆக்சுவலா காரணம் கிருஷ்ணரை பத்தி அந்த நிமிஷம் என்ன நம்ம வந்து நினைக்கலாம். இப்ப கிருஷ்ணன் நினைச்சு பழகிறோம் முதல்ல ஜபம் பண்றது மூலமா, அப்புறம் பஜனை பண்றது மூலமா நம்ம நினைக்கிறோம். அவரை கிருஷ்ணரை பத்தி லெக்சர்ல கேட்கிறோம், உபதேசங்கள் உட்கார்ந்து கேட்கிறோம். இப்போ ஒரு மனிதன் உறங்க ஆரம்பிச்சிட்டான்னா என்ன அர்த்தம், தமோகணத்துக்கு போயிட்டான், கிருஷ்ணரை பத்தி என்ன பண்ணல நினைக்கல. அதுக்கு பதில் வந்து பல விதமான மன கற்பனைகள்ல ஈடுபட்டிருக்கிறான்னு அர்த்தம். உடல் எங்க இருக்குது, ஆனா உயிர் வந்து எங்க போயிடுச்சு, மாயைக்கு வந்து போயிடுச்சு. கிருஷ்ணரை பத்தி அவனால நினைக்க முடியல, அதான் பிரச்சனைக்கு காரணம். அவரு ஒரு சேவை நம்ம செய்யறோம், பகவானை பத்தி செய்யும்போது நம்மளால பூஜை பண்ண முடியுது, கிருஷ்ணருக்கு சேவை செய்ய முடியுது, கிருஷ்ணனை பத்தி பாட முடியுது, கிருஷ்ணனை பற்றி அந்த சிந்தனை முடிந்த உடனேயே நம்மளால வந்து அந்த கிருஷ்ணனுக்கு அந்த சேவை வந்து செய்ய முடியல. நம்ம பக்தியில மிக ஆரம்பமான ஒரு குழந்தை மாதிரி ஒரு நிலைமையில இருப்பதனால நம்மளால இந்த பக்திகள்லாம் வந்து என்ன பண்ண முடியுதுன்னா ஒரு நொடி பண்ண முடியுது, இரண்டு நொடி பண்ண முடியுது. கிருஷ்ணன் சொன்னார் மன்மனாவோ மத்பக்தோ 24 மணி நேரம் என்ன பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறார். நம்ம ஒரு சாதாரணமான கணக்கு போட்டு பார்ப்போம், நம்ம வாழ்க்கையில வந்து கிருஷ்ணனை பத்தி எவ்வளவு நேரம் நினைக்கிறோம், 2 hours 2 hoursனாக்கா 16 மாலை ஜெபம் பண்ணக்கூடிய நேரம் 2 hours நினைக்கிறோம். அந்த 2 hoursல உண்மையிலே கிருஷ்ணரை பத்தி எவ்வளவு நேரம் நினைச்சு ஜெபம் பண்றோம். கிருஷ்ணா இந்த நாமம் வந்து இந்த நாமத்துக்கும் உனக்கு வித்தியாசம் கிடையாது, நான் உன்னை சந்தோஷப்படுறதுக்கு முயற்சி பண்றேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கிற எண்ணத்தோட எத்தனை நிமிஷம் நம்ம ஜெபம் பண்றோம், மேக்சிமம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் வரும். ஆனா உண்மையிலே கிருஷ்ணரை பத்தி எவ்வளவு நேரம் நீ நினைச்சுக்கிட்டே சேவை பண்ற, ஆனா கிருஷ்ண உணர்வுலே சேவை பண்ற. நம்ம நம்முடைய மனதை ஆராய்ந்து பார்த்தோம்னா மிக குறைந்த அல்ப நேரம் தான் வரும். நம்மளுடைய உடல் வந்து சேவையில் இருக்க தவிர மனதார அந்த சேவையை செய்யறோம் அப்படிங்கறது வந்து மிக மிக குறைவான நேரம். மனதார கிருஷ்ணனை சந்தோஷத்துக்காக அந்த காரியத்தை பண்றேன்னு நினைச்சு பண்ணக்கூடியது ரொம்ப குறைவு. அதுதான் அன்பு. கிருஷ்ணனை சந்தோஷத்துக்காக அந்த காரியத்தை பாட்டு படிக்கிறேன், கிருஷ்ணனை சந்தோஷத்துக்காக நான் இந்த உபன்யாசம் பண்றேன், கிருஷ்ணனை சந்தோஷத்துக்காக ஜெபம் பண்றேன், கிருஷ்ணனை சந்தோஷத்துக்காக இந்த சேவை பண்றேன், கிருஷ்ணனை சந்தோஷத்துக்காக சமைக்கிறேன், கிருஷ்ணனை சந்தோஷத்துக்காக இந்த கோயிலை கழுவுறேன், கிருஷ்ணனை சந்தோஷத்துக்காக வாழுறேன். ஒவ்வொரு நிமிடம் அந்த மாதிரி நினைக்கும் போதுதான் அது கிருஷ்ண உணர்வாக வந்து மாறுது. அந்த உயர்ந்த கிருஷ்ண உணர்வு அடையும் பொழுது நீ வந்து உண்மையிலே வந்து முக்தி அடைவதற்கு பகவானுடைய உலகத்துக்கு போறதுக்கு வந்து தகுதியுடையவனாக வந்து மாறுத. உதாரணமாக கோபிகள் அந்த ஸ்தலத்துல இருந்தாங்க, கோபிகள் காலையில எந்திரிக்கும் நினைக்கிறாங்க, ஓ சூரியன் இன்னைக்கு வந்துட்டார், கிருஷ்ணனுடைய அழகான முகத்தை நம்ம வந்து பார்க்கலாம். கோபர்கள் அந்த மாதிரி நினைக்கிறாங்க, கோபர்கள் நினைக்கிறாங்க இன்னைக்கு காலைல கிருஷ்ணன் வீட்டுல எல்லாம் ரெடி ஆகிட்டு இருப்பார், யசோதா வந்து அவங்களுக்கு வந்து அழகான முறையில விதவிதமான ஆடைகளாலும் ஆபரணங்களாலும் அவர் அலங்கரிச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம சீக்கிரம் போய் பார்க்கணும், இன்னைக்கு யமுனா நதிக்கரையில என்ன மாதிரிலாம் விளையாடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவரை பார்க்க ஓடுறாங்க. உடனே கிருஷ்ணர் கூட வந்து மீண்டும் வந்து பசுமாடுகள் மேய்க்கிறதுக்காக போறாங்க, அங்கு ஒவ்வொரு நிமிடமும் கிருஷ்ணனோட பலவிதமான நிலைகளில் ஈடுபடுறாங்க. சில நேரங்களில் கிருஷ்ணர் அவருடைய நண்பர்களை போல வந்து பாவிப்பதன் காரணமாக பல நேரங்களில் கிருஷ்ணன் வந்து அவங்கள்ட்ட விளையாட்டில் தோத்து போயிருந்தார். கிருஷ்ணரை வந்து என்ன பண்றாங்க, கிருஷ்ணனுடைய முதுகில் ஏறி உட்கார்ந்து அவங்க வந்து விளையாடுறாங்க. அந்த அளவுக்கு கிருஷ்ணனோட மிக நெருங்கிய நட்புறவர்கள் இருக்கிறாங்க. மாலை வருது, வீட்டில் வந்து திரும்பி வந்து உறங்குறாங்க. நம்மளை பொறுத்த மட்டும் உறங்கின உடனேயே வந்து நம்ம அவ்வளோ ஒரு சமூக குணத்தில் போகிறோம், நம்முடைய உடல் எங்கே இருக்கு, உயிர் எங்கே இருக்குன்னு நமக்கு என்ன பண்ண மாட்டேங்க தெரிய மாட்டேங்குது. ஆன்மீக உலகத்தில் உள்ளவங்களும் உறங்குறாங்க, கோபர்கள் உறங்குறாங்கன்னா அந்த மாதிரி உறங்கல. மீண்டும் நாளை காலையில சூரியன் எப்ப வரும், மீண்டும் நாளை கிருஷ்ணன் கூட நாளைக்கு எவனே நிதி கிடைக்க எப்படி போகலாம், அங்க போய் என்ன மாதிரி விளையாடலாங்கிற எண்ணத்தோட உறங்கிட்டு இருக்காங்க. உறக்கத்துல கூட அவங்க என்ன உணர்வுடையவனா இருக்காங்க, கிருஷ்ண உணர்வுடையவனா இருக்காங்க. அதான் கிருஷ்ண உணர்வு. இப்ப ஸ்ரீல பிரபுபாத கிருஷ்ணனிலே ரெண்டு விதமான கிருஷ்ண உணர்வு இங்க வெளிகாமிச்சுக்கு பாக்குறார். ஒன்னு அனுகூலமான கிருஷ்ண பக்தி, இன்னொன்னு பிரதிகூலமான கிருஷ்ண பக்தின்னு சொல்ல முடியாது ஒரு கிருஷ்ண உணர்வு. உதாரணமாக ஸ்ரீல பிரபுபாத சொன்னார், கிருஷ்ணர் என்னுடைய நண்பன் அல்லது கிருஷ்ணனுடைய காதலன் கோபியர் நினைக்கிற மாதிரி, அல்லது கிருஷ்ணனுடைய குழந்தை யசோதா நினைக்கிற மாதிரி, அல்லது கிருஷ்ணர் என்னுடைய குழந்தை நந்த மகாராஜன் நினைக்கிற மாதிரி, கிருஷ்ணனுடைய நண்பன் கோபர்கள் நினைக்கிற மாதிரி, அல்லது கிருஷ்ணர் வந்து இந்த விருந்தாவனத்துடைய ராஜா அப்படின்னு கோலோக விருந்தாவனத்துல செடிகள் மரங்கள் கொடிகள் நினைக்கிற மாதிரி கிருஷ்ண உணர்வோட இருக்கிறது வந்து கிருஷ்ணனுடைய சந்தோஷத்துக்குரிய அனுகூலமான பக்தி. ஆனா கிருஷ்ணனையே கூட பாக்குறோம், கம்சன் கூட வந்து எப்பவுமே கிருஷ்ணனை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தான், அது பிரதிகூலமான கிருஷ்ண உணர்வு. கிருஷ்ணர் எப்பவும் எதிரியா நினைக்கக்கூடிய பாவனை. காரணம், கம்சனுக்கு வந்து நாரத முனிவரால் வந்து ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு, இந்த குழந்தை கிருஷ்ணன் வந்து என்ன பண்ணிடுவான், அவனுடைய மரணத்துக்கு காரணமாக மாறிடுவான். இப்ப அவன் நினைக்கிறான் இந்த மரணம் வந்து இந்த கிருஷ்ணனுடைய கையால் நமக்கு நடக்க போது மரணத்தை கொண்டு நம்ம எதனால பயப்படுறோம், அட்டாச்மெண்ட் வந்து இன்னும் வெளிப்படையா சொல்லப்படும், எதனால மரணத்தை கொண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய புலனின்பம் எல்லாத்துக்கும் வந்து ஒரே நொடியில வந்து என்ன ஆயிருது, மூச்சுப்பிடி வந்துருது. நாளை வந்து டிவி பார்க்க முடியாது, நாளை வந்து சாப்பிட முடியாது, அழகான மனைவியுடைய முகத்தை பார்க்க முடியாது, அன்பான குழந்தையுடைய முகத்தை பார்க்க முடியாது, ஆதரவான கணவனுடைய முகத்தை பார்க்க முடியாது, அன்பான தாய் தந்தையுடைய முகத்தை பார்க்க முடியாது, நியூஸ் பேப்பர் படிக்க முடியாது, கிரிக்கெட் பார்க்க முடியாது, லட்டு சாப்பிட முடியாது, குலோப்ஜாம் சாப்பிட முடியாது. எல்லாத்துக்கும் ஒரே நடையில் வந்து முடிவு வந்துருது. அப்கோர்ஸ் முடிவு வரல உண்மையில, நமக்கு ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் ஒரே நாளில் எல்லாம் முடிஞ்சிருப்பது, எல்லாத்தையும் வந்து ஒரே நாளில் போகணுமாங்கிறதுலாம் பயம் வருது. ஆனால் உடல் மேல உள்ள பற்று, மனைவி மேல உள்ள பற்று, எல்லாம் புலன்பத்துக்கு வந்து ஒரே நாளில் வந்து முடிவு வருது. இப்போ கம்சனுக்கு வந்து பய உணர்ச்சி வருது, ஓ இந்த கிருஷ்ணன் வந்து நம்மளை வந்து கொல்ல போறார், இந்த கிருஷ்ணா நம்முடைய புலன்பத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போறார், முடிவு வைக்க போறார், நமக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அந்த அளவுக்கு உடல் மேல பற்று சொல்லுவோம். ஆனால் கிருஷ்ணன் வந்து எதிரியா நினைக்கிறான், நமக்கு மரணமே வரக்கூடாது, இந்த கிருஷ்ணன் வந்து எப்படியாவது அழிச்சிடணும்னு நினைக்கிறான். காரணம், கம்சன் மிகப்பெரிய அரசனாக இருந்ததுனால அவன் வந்து தனக்கு எதிரியே இல்லைன்னு நினைக்கிறான். இப்போ கிருஷ்ணன் மேல அந்த அளவுக்கு உருதமான மனப்பான்மை உள்ளவனாக இருந்ததுனால ஸ்ரீமத் பாகவத வியாசதேவர் சொல்றார், அவன் வந்து திடீர்னு இதே மாதிரி நம்ம சொன்னார் ஒரு நீல நிற கலரை பார்த்துட்டா உடனே நினைக்கிறான் கிருஷ்ணர் வந்துட்டார் அப்படின்னு நினைக்கிறான். மஞ்சள் கலரை பார்த்தா மீன நினைக்கிறான், கிருஷ்ணனுடைய பீதாம்பரத்துடைய கலர் வேஷ்டியுடைய கலர் மஞ்சள் கலர், ஓ கிருஷ்ணன் வந்துட்டார் அப்படின்னு நினைக்கிறான் சொல்லுவதற்காக. இப்போ ஒவ்வொரு நொடியும் வந்து அவன் கிருஷ்ணரையை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் என்ன மாதிரி நினைக்கிறான், பிரதிகூலமாக பொறாமை உணர்ச்சியில கிருஷ்ணனுடைய எதிரி அவனை கொல்லணும் 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 ஒன்னு எதிர்பார்த்துட்டே இருக்கிறான். இது வந்து பக்தி கிடையாது. அதுக்கு மாறாக கிருஷ்ணன் மேல வந்து கிருஷ்ணன் மேல உள்ள அன்பு வந்து அதிகரித்து கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்தணுங்கிற எண்ணத்துல வந்து நம்ம வந்து எப்பவுமே இருக்கணும். அந்த கிருஷ்ணரை சந்தோஷப்படுத்தணுங்கிற பக்தியில வந்து இந்த பக்தி மூலமாக நான் சந்தோஷமடையவேங்கிற எண்ணம் கூட நமக்கு கிடையாது. அதான் சிறுல பிரபாரம் இன்னும் சொன்னார், சிறுதெய்வங்களுடைய பக்திக்கும் கிருஷ்ண பக்திக்கும் உள்ள வித்தியாசம் சொன்னார். பக்தி பல பேர் பண்ணலாம், சிவபக்தி பண்ணலாம், முருக பக்தி பண்ணலாம், அல்லது வந்து சாதாரணமான விக்னேஸ்வர் பக்தி விநாயகர் பக்தி பண்ணலாம். கிருஷ்ண பக்தி கொஞ்சம் கஷ்டமான விஷயம். காரணம், மத்த பக்திக்கும் இந்த பக்திக்கும் உள்ள வித்தியாசம் சில பிரபாரம் சொன்னார், மத்த பக்தியில வந்து அந்த சிறுதெய்வத்திட்ட போய் நீ என்ன கேட்கிற அப்படின்னாக்க என்னுடைய சந்தோஷத்துக்கு நீ என்ன கொடுப்ப விநாயகா, அது வந்து தெருக்கோடியில் உள்ள பிள்ளையாரே உனக்கு நான் தேங்காய் வந்து போடுறேன், இந்த தேங்காய் போடுறதுனால நீ எனக்கு என்ன கொடுப்ப, எனக்கு அழகான மனைவி கொடுப்பியா, அழகான காதலி கொடுப்பியா, அல்லது ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி கொடுப்பியா, அல்லது எனக்கு இந்த கவர்மெண்ட் வேலையை வாங்கி கொடுப்பியா, அல்லது என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வந்து ஏதாவது கஷ்டத்தை கொடுத்து உண்டு பண்ணுவியா. பிள்ளையாருக்கு வந்து 2 ரூபா தேங்காய் மூலமாக நம்ம வந்து பிள்ளையார்ட்ட வந்து கேட்கக்கூடிய விஷயங்கள் வந்து பட்ஜெட் வந்து பெரிய பட்ஜெட். பிள்ளையாரே யோசிப்பாரு, என்னப்பா 2 ரூபா தேங்காய் கொடுத்து நீ 2000 ரூபாய்க்கு பட்ஜெட் விஷயம் கேட்கறீங்க. இது சிறுதெய்வ பக்தி. ஆனா சோபா சொன்னா கிருஷ்ண பக்திங்கிறது ஆனுகூலியச சங்கல்ப பிரதிகூலியச வர்ஷம். கிருஷ்ண பக்திங்கிறது என்ன, எல்லாத்தையும் விட்டுட்டு கிருஷ்ணனுடைய சந்தோஷத்திற்காக நம்ம என்ன பண்ணுவோம்னு யோசிக்கிறது தான் கிருஷ்ண பக்தி. நம்மளுடைய சந்தோஷத்துக்காக எங்க என்ன அப்படிங்கறது வந்து எதுவுமே கிடையாது. கிருஷ்ணனுடைய சந்தோஷத்துக்காக நம்ம என்ன பண்ணணும், குழந்தையை வந்து தாயை வந்து பாசம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அன்பு செலுத்தக்கூடிய நேரத்தில் குழந்தை வந்து ஒவ்வொரு நேரம் தாயை உடைக்கதான் செய்யறோம். குழந்தையால வந்து உண்மையில வந்து பெரிய நன்மை எதுவுமே கிடையாது. தாயை வந்து உடைக்கிறான், கஷ்டப்படுத்துறான், தாயை வந்து அடிக்கிறான், தாய் வந்து அவங்களை கஷ்டப்பட்டு சேவை பண்றாங்க. காரணம் வந்து அந்த தாய்க்கு வந்து குழந்தை மேல வந்து எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராத உண்மையான அன்பு இருக்கு. அதே போல கிருஷ்ணன் மேல நமக்கு உள்ள அன்பு வந்து அதான் கிருஷ்ண பக்திங்கிறது. கிருஷ்ணரை நீ சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரே எண்ணம் தான் உனக்கு இருக்கணும். மத்த எல்லா விதம் அந்யாபிலாசா சூன்யம் மத்த எல்லா விருப்பமே இருக்கக்கூடாது. இப்ப கிருஷ்ணனை மட்டும் சந்தோஷப்படுத்தணுங்கிற உன எண்ணம் உனக்கு இருக்கக்கூடிய நேரத்துல கிருஷ்ண பக்தியில நீ நினைக்கிற மாதிரி உனக்கு இன்பம் கிடைக்காது, துன்பம் கிடைக்கும். கிருஷ்ண பக்தியில இறங்க இறங்க நம்முடைய சுத்தத்தாரங்களை திட்ட ஆரம்பிக்கலாம், உறவினர்கள் திட்ட ஆரம்பிக்கலாம், அல்லது நம்மளுடைய உள்ள பணம் பொருள் எல்லாமே கிருஷ்ணனுடைய சேவைக்காக பயன்படுத்தப்படலாம், நம்முடைய உடல் கிருஷ்ணனுடைய சேவைக்காக பயன்படுத்தப்படலாம், வைஷ்ணவர்கள்லாம் நம்மளை கஷ்டப்பட்டு சேவை வாங்கலாம், கிருஷ்ணருக்காக நம்முடைய மானம் அவமானம் எல்லாத்தையும் இழக்க வேண்டியிருக்கலாம், நம்முடைய உயிரை கூட இழக்க வேண்டியிருக்கலாம், நம்முடைய மானத்தை இழக்க வேண்டியிருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையையும் இழக்க வேண்டியிருக்கலாம். இருந்தாலும் இந்த விஷயங்களால கிருஷ்ண பக்தன் வந்து மன கவலைப்பட போறது கிடையாது. காரணம் வந்து அவன் எதுல சந்தோஷமடையதான், கிருஷ்ணருடைய சந்தோஷத்துல அவன் சந்தோஷமடையதான். அதான் முடியும். கிருஷ்ணருடைய சந்தோஷத்தை நீ சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது அவனுக்கு தெரியும் கிருஷ்ண பக்தி எவ்வளவு உயர்ந்த சுவையான விஷயம்ங்கிறது உனக்கு தெரியும். உன்னுடைய சந்தோஷத்தை நீ நினைக்கும் போது உனக்கு சொல்லியா இருக்கும், என்னப்பா தெரிஞ்ச தெரியாம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், பக்தி பண்ண ஆரம்பிச்சிட்டேன், கிருஷ்ண பக்தியில இறங்கணும்னு எனக்கு வாழ்க்கையில பல விதமான மாற்றங்கள் நடக்குது, எல்லாம் எனக்கு கஷ்டத்தெல்லாம் கொடுக்க நமக்கு தோணும். காரணம் நம்மளுடைய பணம் போகுது, பொருள் போகுது, நம்மளுடைய வாழ்க்கையே கிருஷ்ணர் கேட்கிறார், குரு கேட்கிறார். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா முதலே இந்த பக்தியில வந்து என்ன பண்ணிருக்க மாட்டேன், சேர்ந்திருக்கவே மாட்டேன். சாதாரணமா விநாயகர் பக்தியிலே இருந்திருப்பேன், அல்லது முருக பக்தியிலே இருந்திருப்பேன், சிவபக்தியிலே இருந்திருப்பேன். ஒரு தோப்பு கரம் மட்டும் 3 தோப்பு கரம் மட்டும் மேடரை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். சைக்கிள்ல போக வேண்டியது, இறங்க வேண்டியது, ஒரு தேங்காய் உடைக்க வேண்டியது, பக்தி முடிஞ்சது, அதோட முடிஞ்சது. இங்க என்ன, நான் மாமிசம் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க, மது அருந்த கூடாதுங்கிறாங்க, அடுத்து வந்து வெங்காயம் விட்டு சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க, மங்களாரத்தை எந்திரிக்கணும்னு சொன்னாங்க, காலையிலே பகவானே நாமத்தை 16 மாலை ஜெபம் பண்ணணுங்கிறாங்க, எல்லாமே பணத்தை போய் கேட்கலாம் அப்படின்னாக்க பணத்தை கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்றாங்க, அப்புறம் வாழ்க்கையே கொடுக்கணுங்கிறாங்க, பகவத்கீதை படிக்கணுங்கிறாங்க, சமஸ்கிருதம் படிக்கணுங்கிறாங்க, பஜனை படிக்கணுங்கிறாங்க, குரு சொன்னபடி எல்லாம் கேட்கணும்னு சொன்னாங்க, கடைசியில் என்ன சொல்லாங்க, வாழ்க்கையில் எல்லாத்தையும் விட்டு கிருஷ்ணக்கே போய் முழுக்க அர்ப்பணிச்சிடணுங்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இதுல எவ்வளவு கஷ்டங்கள் வந்தா கூட அது குருவுக்காகவும் கிருஷ்ணடைய சந்தோஷத்துக்காக விட்டணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் முடியக்கூடிய விஷயமா, திருநாத் அபி சூனிசேனா சரோர் அபி சகிஷ்ணா, எவ்வளவு மானம் அவமானம் வந்தாலும் பரவாயில்ல கிருஷ்ணருக்காக சவிச்சுக்கிடணுங்கிறாங்க. இதுதான் தெரிஞ்சிருந்தா நான் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா தயவு செய்து அப்படி நினைக்க கூடாது. காரணம் வந்து நம்ம இந்த மாதிரி நினைப்பதற்கு காரணம், இதெல்லாமே சிற்றின்பங்கள். இந்த சிற்றின்பங்கள் மேல பல பிறவிகளாக நமக்கு வந்து பற்றல் இருக்கா நம்ம நினைக்கிறோம், இந்த விஷயத்தான் எப்படி விடுறது அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கு மாறாக மகாத்மாக்கள் அல்லது வைகுண்ட வாசிகள் நினைக்கிறாங்க, எதுக்கு இந்த பூலக வாசிகள் வந்து இந்த அற்பமான சித்தின்பத்தை போய் இப்படி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. கிருஷ்ண பக்தியில கிருஷ்ணனுடைய பாதார விந்தங்கள்ல உண்மையிலே கிருஷ்ண பக்தியுடைய மேன்மையான உண்மையான சுவையை அனுபவிக்கக்கூடிய மனிதன் வந்து அந்த வைகுண்ட வாசி அந்த பௌதிக உலகத்திலே அந்த பரமஹம்சன் இருக்கக்கூடிய மனிதன் நினைக்கிறான், அந்த சுத்த பக்தன் நினைக்கிறான், எதுக்கு இந்த சாதாரணமான ஜீவாத்மாக்கள் இந்த சாதாரணமான சித்தின் பட்டு மேல போய் இப்படி பர்சல் வச்சு அதையே பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, இது மேல அவனுக்கு என்ன பர்சல் அவங்க நினைக்கிறாங்க. காரணம், அவனுக்கு அந்த உயர்ந்த ஸ்திதியிலிருந்து பார்க்கும் பொழுது தெரியுது இது எவ்வளவு தாழ்ந்த சுதை, இந்த தாழ்ந்த சுதை மேல இவன் எவ்வளவு பர்சல் உடையவனா இருக்கிறானேன்னு தோணுது. நமக்கு தோணுது இவர் என்ன இந்த குரு இப்படி பைத்தியக்காரனா இருக்காரு, என்ன இந்த விஷயத்த உட சொல்லாருன்னு நமக்கு தோணுது. காரணம் வந்து நமக்கு அந்த உயர்ந்த சுவையை வந்து கிடைக்கல. காரணம், கிருஷ்ணனுடைய சந்தோஷத்தை சந்தோஷத்தை அனுபவிக்க அனுபவிக்க அந்த பக்தியில வந்து ஆனந்தம் புதிர்வர்தனம் பிரதிபதம் பூர்ணாமிர்தாசனம் ஒவ்வொரு அடியிலையும் உனக்கு மீண்டும் மீண்டும் மிக மிக பெரிய சுவை கிடைக்கும். அந்த சுவையை அனுபவிக்கும் பொழுது உன்னால வந்து இந்த தாழ்ந்த சுவையை வந்து விட முடியும். உதாரணமாக யமுனாச்சாரியார், ஸ்ரீ சம்பிரதாயத்தில் உள்ள யமுனாச்சாரியார் சொல்றார், எதாவது பல நாரி சங்கமே ஸ்மரியமானே. இந்த பௌதிக உலகத்துல ஆண் பெண் இனக்கவர்ச்சி இன்பம் வந்து அந்த அளவுக்கு மிக அதிகமான முறையில இருக்கு. ஆனா கிருஷ்ண பக்தனுக்கு வந்து அந்த இனக்கவர்ச்சி இன்பத்தை விடுவது வந்து இந்த மலத்தை வந்து துறக்கிறது மாதிரி அப்படிங்கிறார். காரணம், கிருஷ்ண பக்தர் அந்த அளவுக்கு உயர்ந்த சுவை வந்து ஒரு மனிதனுக்கு கிடைக்குது. அந்த உயர்ந்த சுவையுடைய ஒரு ஸ்டேஜுக்கு போகக்கூடிய நேரத்துலதான் உன்னால வந்து என்ன பண்ண முடியும், கிருஷ்ணனை வந்து எப்பவும் வந்து தொடர்ச்சியா நினைச்சுக்கிட்டு இருக்கவே முடியும். அந்த சூழ்நிலையில தான் நம்மளால வந்து பகவானுடைய ஆன்மீக உலகத்துக்கு போக முடியும். அது பேர் தான் சுத்தபக்தி. நம்ம பல பேர்ட்ட கேட்கும்போது சொன்னாங்க, நானும் பக்தி பண்றேன், நானும் பக்தி பண்றேன், நானும் பக்தி பண்றேன், நானும் பக்தி பண்றேன் சொல்லலாம். ஆனா சுத்த பக்திங்கிறது சாதாரணமான காரியம் கிடையாது. இதே போல 24 மணி நேரமும் கிருஷ்ணரே நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பக்திக்கு பேர் தான் வந்து சுத்த பக்தி. நம்ம பண்ணக்கூடியது வந்து சாதாரணமான ஆரம்ப நிலையில் உள்ள சாதனா பக்தி, அவ்வளவுதான். ஆனா அந்த பக்திக்கு தளத்துக்கு வரதுக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து முயற்சி பண்ணணும். அந்த பக்தி ஒன்றின் மூலமாகத்தான் கிருஷ்ணனுடைய உலகத்தை அடைய முடியும். இந்த பக்திக்கு வந்து பலவிதமான வழிமுறைகள் 10வது அத்தியாயத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கு. முதல் வழிமுறை வந்து பகவான் வந்து நமக்கு வந்து பகவான் தன்னை பற்றிய ஒரு கிருஷ்ண உணர்வை கிருஷ்ண சுமரணத்தை உண்டு பண்றதுக்காக சாதாரணமான பௌதிகமான பொருட்கள்ல வந்து தன்னை பத்தி நினைக்க சொல்றார். உதாரணமாக சொல்ல, பறவைகளில் நான் எதா இருக்கிறேன், கிருடனா இருப்பேன் அப்படின்னு என்னை பத்தி யோசிப்பாரு. சொன்ன மாதிரி இரவுல வந்து நான் சந்திரனாக வந்திருக்கிறேன், நட்சத்திரங்களில் நான் சந்திரனாக இருக்கிறேன், அப்புறம் நீர்நிலைகளில் நான் கங்காவாக இருக்கின்றேன், மரங்களில் நான் அரச மரமாக இருக்கிறேன், மனிதர்களில் நான் அரசனாக இருக்கின்றேன், அப்புறம் மிருகங்களில் நான் சிங்கமாக இருக்கின்றேன், அப்புறம் வந்து மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன், அப்புறம் மந்திரங்களில் நான் காயத்ரியாக இருக்கிறேன், குதிரைகளில் நான் உச்சை சிறவசன குதிரையாக வந்திருக்கிறேன், பசுக்களில் நான் குருவிற்கு வைஷ்ணவருக்கு போய் சேவை செய்ய வாழ்க்கையிலோட எல்லா விதமான பொருளையும் கிருஷ்ணக்கே அர்ப்பணம் செய்து பழகும் போது உனக்கு என்ன ஆகும், மீண்டும் வந்து இந்த கிருஷ்ணன் வந்து வளர ஆரம்பித்து ஒவ்வொரு விதமான பொருட்களையும் கிருஷ்ணன் வந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்து வரும். சில பிரபா ஒரு நேரம் அமெரிக்கால தன்னுடைய சிறுவோட காலம் மாணிக்க போறார். ஒரு மிகப்பெரிய ஏரி, அந்த ஏரிக்கரைக்கு அந்த பக்கம் ஒரு மிகப்பெரிய பங்களா, சரியான பெரிய பங்களா. உடனே பக்தர்கள் சொல்றாங்க, பிரபாட்ட சொல்லாங்க, பிரபாங்களும் அமெரிக்கர்கள் சொன்னாங்க, பிரபா அந்த பெரிய பங்களா யார், யாருடைய பங்களான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு உடனே, எனக்கு தெரியாது, நான் உங்க நாட்டுக்காரன் கிடையாது. இந்த பங்களா வந்து அமெரிக்காவிலே 3வது மிகப்பெரிய பணக்காரனுடைய பங்களா, எவ்வளவு பெரிய பங்களா அவர், அவ்வளவு பெரிய ஏரிக்கரையில் அவ்வளவு பெரிய பங்களா அவர் கிடைச்சிருக்காரு, அந்த ஏரி அவருடைய ஏரி தான். இவங்களுடைய வியூ என்ன, பிரபாதத்தை நம்ம நாட்டில் உள்ள மிகப்பெரிய பணக்காரனுடைய பங்களா இதுன்னு சொல்லணும், அவ்வளவுதான் நம்மளுடைய கிருஷ்ண உணர்வு, அவ்வளவுதான். பிரபாசில் இப்போ நீங்க 3 பேர் அங்கே போங்க, போய் அவங்ககிட்ட சொல்லுங்க, உலகத்திலே அமெரிக்காலே 3வது மிகப்பெரிய திருடன் நீ அப்படின்னு சொல்ல சொல்லுங்க, இந்த சொத்து வந்து கிருஷ்ணனுடைய சொத்து நீ பிரச்சாரம் பண்ணி அந்த சொத்து அவ்வளவு சொன்னா கூட போதும், வாங்கிட்டு கூட பரவாயில்ல சொல்லி பிரபா அவங்க அனுப்புறாரு. ஒரு பொருளை வந்து சுத்த பக்தன் பார்க்கக்கூடிய முறை வேற, நம் கிருஷ்ண உணர்வுடையவனாக இருப்பதனால நம்ம அந்த பொருளை வந்து பார்க்கக்கூடிய முறை கண்ணோட்டம் வந்து வேற, முழுக்க முழுக்க வேற கண்ணோட்டம். கிருஷ்ண உணர்வு இல்ல, அதனால நம்ம அந்த கண்ணோட்டத்தை பார்க்க முடியல. நம்மளால அவர் பார்க்கக்கூடிய முழு கண்ணோட்டமே நேர் எதிர்மாறான கண்ணோட்டம். அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நம்மளும் உண்மையிலே கிருஷ்ணனோட அந்த உயர்ந்த ஸ்தலத்துக்கு வரும்போது நம்மளால வந்து அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு படியையும் வந்து அந்த கிருஷ்ண உணர்வு கண்ணோட்டத்துல வந்து நம்மளால பார்க்க முடியுது. உதாரணமாக ராதையை வந்து சொல்றாங்க, ஸ்ரீமத் பாகவதத்துல 10வது கண்டத்துல சொல்றாங்க, கிருஷ்ணன் வந்து கோபியர் கூட வந்து பக்தி லீலைகள் பண்றார். ஆனா மிக குறைந்த காலகட்டத்திலே அவங்க வந்து மீண்டும் கஷ்டத்துல ஆழ்த்திட்டு மீண்டும் என்ன பண்ணிருந்தார், கிருஷ்ணன் வந்து மதுராவுக்கு போயிருந்தார், அங்கிருந்து துவாரகா போயிருந்தார். அந்த குறைந்த கால பக்தியிலே வந்து அவங்க உண்மையிலே கோபியர் அதிகமா கஷ்டப்படுறாங்க. இப்ப ராதையுடைய கிருஷ்ண உணர்வு அந்த அளவிற்கு இருக்கு, நம்மளுடைய கிருஷ்ண உணர்வுக்கும் அவங்களுடைய கிருஷ்ண உணர்வுக்கும் அந்த வித்தியாசம். ராதையை வந்து ஒரு கீதையில வந்து பிரார்த்தனை பண்றாங்க, எந்த காரணத்தை முன்னிட்டும் மற்றவங்களுக்கு வந்து உபதேசம் கொடுக்குறாங்க. யமுனை நதிக்கரையில திரிபங்க உருவம் அவருடைய உடல் வந்து மூன்று இடத்துல வளர்ந்திருப்பார். ஒரு அழகான நபர். அவருடைய உடல் வந்து கருணையில நிறமுடையது. கையில வந்து புல்லாங்குழல் வைத்திருப்பார். கோவிந்தன்கிற அவருடைய பெயர். அந்த நபரை மட்டும் ஒரு மனிதன் வந்து உண்மையிலே சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியா இருக்கணும் நினைச்சு பார்த்துடவே கூடாது. காரணம், அந்த நபருக்கு பக்தி பண்ண ஆரம்பிச்சிட்டான், அவரை பத்தி நினைக்க ஆரம்பிச்சிட்டானே, அவனுக்கு வாழ்க்கையில என்னன்னா வரும் அப்புறம் தான் வரும். அந்த அம்மா மத்தவங்களுக்கு பிரச்சாரம் பண்றாங்க, இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு சொல்றாங்க. ஆனா இந்த அளவுக்கு அந்த நபர் எனக்கு கஷ்டப்படுத்தா கூட என்னால வந்து என்ன பண்ண முடியல, அந்த நபரை வந்து மறக்கவே முடியல. மீண்டும் அவர் எப்ப வருவார், அவருக்கு எப்படி பக்தி பண்ணணும் தான் தோணுது. அதுதான் கிருஷ்ணன். இவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் கூட அந்த கஷ்டத்தை கிருஷ்ணனுக்காக வந்து, நான் சொன்ன மாதிரி தாய் வந்து குழந்தைக்காக வந்து குழந்தையுடைய உதய வந்து பார்க்க தயாரா இருக்காங்க. குழந்தை கொடுக்கக்கூடிய எல்லா கஷ்டத்தையும் தாங்கறதுக்கு தாய் தயாரா இருக்காங்க. ஒரு நிமிடம் யோசிச்சு பாக்குறது கிடையாது, ஓ இந்த குழந்தை எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்குற, இந்த குழந்தைய தூக்கி ரோட்ல போட்டுவோம் நினைக்கிறது கிடையாது. போட்டு இப்ப நடக்குது. ரஷ்யாவில ஒரு பெண் வந்து குழந்தைய அவங்களால வளர்க்க முடியல. அப்கோர்ஸ் இந்த காலத்துல பெண்களை வந்து நம்ம அந்த மாதிரி தான் பயிற்சி கொடுக்குறோம். பெண்கள் பத்தாம் கிளாஸ் சொன்னோடனே 12ஆம் கிளாஸ் சொன்னோடனே ஹைஸ்கூல் அனுப்புறது, காலேஜ் அனுப்புறது, எம்டெக் படிக்க வைக்கிறது, பிடெக் படிக்க வைக்கிறது. குழந்தைய வந்து தாயா வாழ்றதுக்கு என்ன கத்துக் கொடுக்கணுங்கிறத நம்ம வீட்டுல கத்துக் கொடுக்க போறதே கிடையாது. குழந்தைக்கு சமையல் தெரியாது, விருந்தினரை எப்படி வரவேற்கணும்னு தெரியாது, சேலை கட்டுறது எப்படின்னு தெரியாது, வீட்டை எப்படி கழுவுறதுன்னு தெரியாது, மற்றவங்களுக்கு எப்படி அன்பு சொல்றதுன்னு தெரியாது, மற்ற குழந்தைகளை வீட்டில் உள்ள சின்ன குழந்தைகளை எப்படி வளர்க்குறதுன்னு தெரியாது. காரணம், பெண் குழந்தையுடைய பெரும்பான்மையான நேரம் வந்து கம்ப்யூட்டர் முனையும் எல்லா படிப்பு முனை செலவழிஞ்சிருது. அப்போ அவங்க உண்மையிலே தாயாகும் போது அவங்களுக்கு உண்மையிலே அந்த குழந்தையை வந்து எப்படி வளர்க்கணுங்கிற மனப்பக்குவம் வந்து இந்த கால பெண்களுக்கு வந்து கிடையாது. இந்தியாவும் இந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்குது. அதில் எதிர்காலத்தில் வந்து பிறக்கக்கூடிய நபர்களுக்கு யாருமே தாய்ங்கிறதே கிடையாது. இதுமே நினைச்சுக்கிடுங்க, தாய்ங்கிறதே நமக்கு யாரும் வரப்போறது கிடையாது. ஏதோ ஒரு பெண் இருப்பா தாய்ங்கிற பேர்ல, உண்மையிலே தாய் என்பது யாருக்குமே கிடைக்க போறது கிடையாது இந்த பௌதிக உலகத்தில். அது இந்த கால கலாச்சாரம் அப்படி ஆயிடுச்சு. இப்போ அமெரிக்கா ரஷ்யாவில் ஒரு அம்மா அனுமதி இருக்கிறாங்க, இந்த குழந்தைய அவங்களால வளர்க்க முடியல, வெறுப்புணர்ச்சி வந்துருச்சு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மர வீடு, அவங்களோட வீடு 2வது மாடி, அங்கிருந்து குழந்தைக்கு கீழே தூக்கி இருந்துச்சிட்டாங்க. குழந்தை சாகல, உயிர் பிழைச்சிக்கிட்டேன். உடனே கீழே உள்ள வீட்டுக்காரங்க போய் பக்கத்தில் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. உடனே அந்த போலீஸ்காரங்களாம் வந்து அந்த பெண்ணை பிடிச்சி கேட்கறாங்க, எதுக்கு குழந்தை கீழே வந்தோடனே? அந்த அம்மா அதுக்கு முன்னே வேகமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடியாந்து என் குழந்தை வந்து மாடத்துல கீழே தவறி வந்துன்னு சொல்லி அந்த அம்மாவும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இந்த போலீஸ்காரர் ரெண்டு தட்டி தட்டி விசாரிக்கும் போது குழந்தைய வந்து உண்மையிலே கீழே விழல, இந்த அம்மாவுக்கு வந்து குழந்தைய வந்து வளர்க்கறதுக்கு வந்து விருப்பம் இல்லைனால கீழே தூக்கி எறிஞ்சிருக்காங்க. காரணம் எதுக்கு சொல்லணும்னா, தாய் என்ப உதாரணம் காட்டினா கூட எதிர்காலத்தில் வந்து தாய் என்பனா என்ன அப்படிங்கிற கொஸ்டின் மீண்டும் வரும். ஏன்னா யாருக்கும் தாய் என்பனா என்னங்கிற தெரியாத ஒரு சூழ்நிலை வந்து இந்த மனித சமுதாயத்தில் வரப்போகுது. தாய் என்பு, தந்தை என்பு, சகோதரர்கள் அன்பு எல்லாமே, ஏன்னா சமுதாயம் வந்து அந்த அளவுக்கு மிக மோசமான சமுதாயமும் மாறி வருது. இப்போ இந்த சூழ்நிலையை வந்து புரிதாக அடையிறதுக்கு நம்ம ஒரே ஒரு முயற்சியை மட்டும் மேற்கொள்ளணும். நம்மளுடைய பக்தி வந்து அனர்த்த நிவர்த்திங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்குது, சாதனா பக்திங்கிற ஸ்டேஜில் நம்ம இருக்கிறோம். இந்த சாதனா பக்தி ஸ்டேஜில் வைஷ்ணவருடைய கருணையோடு அல்லது வந்து குருவுடைய வழிகாட்டுதலின் பேரில் வந்து நம்ம பக்தி பண்ணுறோம். இந்த பக்தி நமக்கு முன்னேற வந்து நம்மளுடைய இதயத்திலுள்ள அனர்த்தங்கள்லாம் போக ஆரம்பிக்கு, புலனின்ப வேட்கைகள்லாம் விச்சைகள்லாம் போக ஆரம்பிக்குது. அடுத்து வந்து அந்த பக்தி மேலும் போக போக வந்து பாவங்கிற ஸ்டேஜுக்கு போகுது, நிஷ்டாங்கிற ஸ்டேஜுக்கு போகுது, கடைசி பிரேமங்கிற நிலைமையை நம்ம பக்தி அடையும் பொழுது நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து கிருஷ்ணருக்காக வந்து உலகத்தில் உள்ள எல்லா விதமான கஷ்டங்களையும் தாங்கக்கூடிய அந்த மனோபாவனை வந்து கிருஷ்ணன் மேலே அப்பழுக்கில்லாத அன்பு வந்து வருது. அந்த கிருஷ்ணர் மேலே நமக்கு என்னைக்கு அப்பழுக்கில்லாத அன்பு வருதோ அன்னைக்கு தான் மொத்த மனித சமுதாயத்து மேலே எல்லா ஜீவாத்மாவனையும் நமக்கு அன்பு வருது. நமக்கு வந்து மக்கள் தலைவர்கள் சொல்லலாம், அல்லது அரசியல் தலைவர்கள் சொல்லலாம், மொத்த மனித சமுதாயத்து மேலே எனக்கு அன்பு இருக்குன்னு சொல்லலாம். அந்த அன்பு உண்மையிலே இப்பொழுது உடல் மேலே அன்பு இருக்கே தவிர நம்மளுடைய உயிர் மேலே அவங்களுக்கு அன்பு கிடையாது. எந்த ஒரு சுத்த பக்தனுக்கு மட்டும்தான் மனித சமுதாயத்தில் எல்லா ஜீவாத்மாவனையும் அன்பு இருக்குது. காரணம், அவனுக்கு தான் வந்து அந்த உண்மையான அன்புனா என்னங்கிறதுக்கு அர்த்தமே தெரியும். இப்போ அந்த ஸ்டேஜ் அடைகிற வரைக்கும் உண்மையில நம்மளாலையும் வந்து மன்மனாபக்தோ நடக்கக்கூடிய காரியம் கிடையாது, நினைக்கக்கூடிய காரியம் கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்து தோல்வி மனப்பான்மை அடைய வேண்டிய அவசியம் கிடையாது, விரக்தி அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ வரைக்கும் என்ன பண்ணணும், அந்த விஷயத்தை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், மீண்டும் ப்ராக்டிஸ் பண்ணும். ஜோபம் பண்ணும்போது நம்மளுடைய மனசு பலவிதமான திசைகளில் போகும், சேவை பண்ணும்போது பலவிதமான திசைகளில் போகும், நம்முடைய பக்தியில் நமக்கு பலவிதமான சோதனைகள் வரும், இன்ப துன்பங்கள் வரும், கஷ்ட நஷ்டங்கள் வரும், மாயைக்கு மனது மீண்டும் போகும். அந்த மனதை வந்து என்ன பண்ணணும், மீண்டும் திருப்பி கொண்டு வந்து மீண்டும் இந்த சேவையில் ஈடுபடுத்தணும். சேவைப்படுத்தும் பொழுது ஒரு ஸ்டேஜில் குருவுடைய கருணையால் கிருஷ்ணருடைய கருணையால் இந்த பிரேம பக்தியை வந்து அடைய முடியும். பகவான் அதுதான் அங்கே விருப்பம் பண்ணுறார். கிருஷ்ணர் வந்து கம்சன் வந்து எப்பவும் எதிரியாகவே நினைச்சிட்டு இருக்கிறான். கிருஷ்ணனால் கடைசியில் கொல்லப்பட்டதுனால வந்து அவனுக்கு கூட வந்து முக்தி கிடைக்கும். ராவணனுக்கு முக்தி கிடைத்தது, சிசுபாலனுக்கு முக்தி கிடைத்தது. இப்போ கிருஷ்ணரால் அந்த நேரடியான முறையில் கொல்லப்படும் போது ஒரு மனிதனுக்கு முக்தி கிடைக்கும். இருந்தாலும் பக்திங்கிறது அதை விட உயர்ந்த ஸ்டேஜ், முக்தியை விட முக்திக்கு உயர்ந்த நிலைமை வந்து பக்தி. ஆனால் பகவானுக்கு அன்பு கலந்து பக்தி செய்யக்கூடிய நேரத்தில் வந்து அதையும் தாண்டி வைகுண்டத்திலேயோ, வைகுண்டத்தில் உள்ள அயோத்தியாவிலேயோ, வைகுண்டத்தில் உள்ள கோலோக விருந்தாவனத்திலேயோ நம்மளுடைய ரசத்துக்கு ஏற்ப, நம்முடைய பாவனைக்கு ஏற்ப கிருஷ்ணனுக்கு பக்தி செய்யக்கூடிய ஒரு உடல் வந்து கிருஷ்ணனுக்கு வந்து நமக்கு கிடைக்கும். கிருஷ்ணனுக்கு நம்ம ஏதோ ஒரு உருவத்தில் பக்தி பண்ணுறோம், கோபராகவோ அல்லது வந்து அயோத்தியாவில் ஒரு சாதாரணமான நபராகவும் இருந்து பக்தி பண்றோம். உண்மையிலே கிருஷ்ணன் வந்து நீ தீவிரமான முறையில் ரொம்ப உண்மையான முறையில் எதிரியாக இருக்கக்கூடிய நேரத்தில் கிருஷ்ணன் வந்து அந்த உணர்வை கூட மதிச்சு ஆக்சுவலாக அது கூட மதிப்பு கொடுக்குறார். அட்லீஸ்ட் வந்து என்னை நினைக்காம இருக்கிறதுக்கு எதையாவது என்னை நினைக்கிறானே அப்படின்னு நினைச்சு வந்து வந்து அவனை கொல்லுதா. அதான் கிருஷ்ண சமயத்தர்கள் நம்ம இந்து மதத்தை மேலே பண்ணக்கூடிய துர்ப்பிரச்சாரம் வந்து என்ன அப்படின்னாக்கா, ராமர் கிருஷ்ணரை போய் நீங்க கடவுளாக்க பண்றீங்களா, முக்கியமா ராமரை போய் கடவுளா பண்றீங்க. ராமர் வந்து வாழ்க்கையில ஃபுல்லா என்ன பண்றா, மத்தவங்களை வந்து கொண்டுட்டே இருக்கிற மத்தவங்களை கொல்லக்கூடிய ஒரு நபரை போய் நீ எப்படி போய் கடவுளாக்க பண்ண முடியும். என்னுடைய இயேசு வந்தார், அதுக்கு மாறாக இயேசு என்ன பண்ணார், மத்தவங்களுடைய பாவத்தை வந்து எடுத்துட்டார். உங்களுடைய மெயின் உபதேசமே அதுதான். அதுக்கு மாறாக உங்களுடைய கடவுள் வந்து ரத்தத்தை வந்து எடுக்கிறார், கொள்றார். ஆனா உண்மையா இருக்க கிடையாது. ஆக்சுவலா வந்து ராமரால் கொல்லப்பட்ட எல்லா விதமான நபர்களும் விஷ்ணுவால் கொல்லப்படக்கூடிய எல்லா விதமான நபர்களும் வந்து என்ன பண்றாங்க, உடனே வந்து முக்தி அடைகிறாங்க. அவங்களுடைய உடல் தான் அழிவதை தவிர அவங்களுடைய ஆத்மாவுக்கு உடனே முக்தி கிடைக்கும். சாதாரணமான முறையில பார்க்க போனா அந்த முக்தியை வந்து அடையணும்னா ஒரு மனிதன் வந்து எவ்வளவு கஷ்டப்படணுங்கிறது பிரம்ம சமயத்தில் பிரம்மா சொல்லார். என்ன சொல்லுவது சொல்றார், பந்தாசு கோடி சதவஸ்திர சம்பிரகாமியோ வாயோ ரதாபி மனசோ முனி புங்கவானா கோடிக்கணக்கான பறவைகளை வந்து தவம் பண்ணாதான் ஒரு மனிதனால வந்து அந்த முக்தியை வந்து அடைய முடியும். அதற்கு மாறாக ராமனுடைய கையால கிருஷ்ணனுடைய கையால நேரடியான முறையில் கொல்லப்படும் போது உடனே வந்து நமக்கு வந்து அந்த முக்தி வந்து கிடைக்கும். இருந்தாலும் வந்து நம்ம வந்து முக்தியை கூட நாடல வைஷ்ணவர்கள், காரணம் வைஷ்ணவர்கள் வந்து சும்மா போய் பகவானுடைய உடல்ல போய் கலக்கணுங்கிற ஆசைப்படல. அதுக்கு மாறாக நம்ம வைஷ்ணவர்கள் என்ன ஆசைப்படுதோ, பகவானுக்கு அன்பு கலந்த சேவையை செய்யணும்னு ஆசைப்படுதோம். வைகுண்டத்துல போய் ஏதாவது உருவத்துல வந்து சேவைன்னு ஆசைப்படுவோம். ஈவன் கடைசியில் பார்க்க போறா வைஷ்ணவர்கள் வைகுண்டம் கூட ஆசைப்படல. அங்க இருந்தாலும் சரி, இங்க இருந்தாலும் சரி, நரகுலகத்துல இருந்தாலும் சரி, ஆழ்வார்கள் பிடிக்கிற மாதிரி மீனா பிறந்தாலும் சரி, சாதாரணமான செடியா பிறந்தாலும் சரி, புல் பொண்டா பிறந்தாலும் சரி, நம்ம என்ன ஆசைப்படுறோம், கிருஷ்ணனுக்கு அன்பு செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு, அன்புங்கும் போது சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. அன்பு இருக்கிற சேவை இல்லை அப்படின்னாக்கா அந்த அன்புக்கு வந்து என்ன கிடையாது, அர்த்தம் கிடையாது. நம்முடைய வீட்டுக்காரமா சொல்லாங்க, நான் உங்களை ரொம்ப அன்பு செலுத்துறேங்க அப்படிங்கிறாங்க. நீ வீட்டுக்கு வந்து பாக்குற, வீட்டுல சமையல் சொல்றாங்க, நீயே சமையல் பண்ணிக்கங்கிறாங்க, நீயே துணியை துவச்சிக்கங்கிறாங்க, நீயே உன் குழந்தைய கவனிக்கும் போது உண்மையெல்லாம் வீட்டுக்காரமாக நம்ம மேல வந்து என்ன இல்ல, அன்பு இல்ல. அன்பு வந்து என்ன மாறும், சேவையா வந்து மாறும். அப்போ நம்ம வைஷ்ணவர் என்ன ஆசைப்படுறோம்னா, அன்பு கலந்த சேவையை வந்து கிருஷ்ணகிருப்பம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம்.